సింధూరారుణ విగ్రహాం ప్రణయనాం మాణిక్యమౌళి పురస్తారాణా జగదేశరాం స్మితముఖీమాభీనవక్షోరుహాం పాణిభ్యా మణిపూర్ణరత్నచటకం రక్తోత్పలం విప్రదీం సౌమ్యాం రత్నచటస్తరణాం ధ్యాయేశ్వరామంబికాం. సుముఖి నలిని శుభ్రూ శోభనాసురనాయికా కాలకంఠి కాంతిమతి శోభిణి సూక్ష్మరూపిణి వజ్రేశ్వరీ వామదేవి వయోవస్థా వివర్జిత సిద్ధేశ్వరీ సిద్ధ విద్య సిద్ధమాతా యశస్విని ఖట్వాంగాభిప్రహరణ వదనైక సమన్విత పాయసాన్న ప్రియా త్వక్షా పశులోక భయంకరీ.
నానూత్తి 64వ నామ కాలకంఠి అప్படிங்கிற நாம பரமேஸ்வரனுடைய ஒரு பாகம் அம்பா. இது ஒரு பாகம்னா என்ன அர்த்தம்? விட்டு பிரிக்க முடியாதான பாகம். இந்த விட்டு பிரிக்கலேங்கிறது என்னத்தை காட்டுறது? சொல்லுக்கும் பொருளுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் உண்டோ, திரவியத்துக்கும் குணத்துக்கும் எப்படி சம்பந்தம் உண்டோ, பால்ல இருந்து வெளுப்ப பிரிக்க முடியாது, அதே மாதிரி இந்த பதார்த்தத்தை பிரிக்கவே முடியாதா ஒன்றா இணைஞ்சிருக்க கூடியதான பாகம். அது எந்த பாகத்தை பார்த்தாலும் ரெண்டும் தெரியும். அப்படின்னு ஒரு பாகமானது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு பாகத்தை பார்க்காம இருக்க முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் காலகண்டின்னு ஒரு ஸ்வரூபம் சொல்லியிருக்கேன். இந்த நாமாக்களுக்கெல்லாம் தனித்தனியாக அனுசந்தானம் பண்ணினா தனி பிரயோஜனம், முழுமையாக அனுசந்தானம் பண்ணினா முக்திங்கிற பிரயோஜனம். முக்தி எப்படி கிடைக்கிறது? உபாசனத்தினால. இது உபாசனம். முக்தி ஞானத்தினால் தானே கிடைக்கும். ஞானாதேவதி கைவல்யம், ஞானத்து வழியாகத்தான் மோட்சம். தமேவ விதித்வா அபிவிருத்தி வேதி, அதை அறிந்தால்தான், அவரை அறிந்தால்தான் மோட்சத்தை தாண்டைய முடியும், மிருத்தியை தாண்ட முடியும். இப்படி எல்லாம் வேதங்கள் உத்கோஷிக்கிறது என்ன? ரைட், அப்படித்தான் சொல்றது. ஆனா உபாசகாலா இருக்கிறவ அவன் என்ன பண்றா? பிரம்மலோகத்துக்கு போற. பிரம்மலோகத்துலயும் ஞானம் வருதுன்னு. பிரம்மலோகத்துல இந்த உலகத்துல எப்படி ரொம்ப சிரமமா இருக்கோ அப்படி இல்லாமல் சாயா தபயோரிவ பிரம்மலோகே அப்படின்னு சொல்லிட்டு, நிழலும் இருட்டும் எப்படி பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கோ அப்படி பிரம்மலோகத்துல ஆத்மாவும் அனாத்மாவும் தனியாக அறியப்படுகிறது. ஆகையால் நித்யாதித்ய வஸ்து விவேகாதிகள் வந்தாச்சுன்னா ஜானம் ஒரு தரம் கேட்ட மாத்திரத்தினாலேயே வந்தது. அதோட இல்லாம அம்பாளுடைய அனுகிரகம் திவ்யமான ஒரு பதார்த்தம் சிவஞானம் பிரதாயினிங்கிற நாம. ஆகையால் என்ன பண்றது? இங்கேயே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குது. சரியான குருவை சொல்லி கொடுத்து எப்படி சொன்னா உங்க மனசுல அது புரியுமோ அப்படி சொல்ல வச்சு. குரு கிடைக்கிறது கஷ்டம். அதுலயும் எப்படி அந்த குருவானவர் எப்படி உங்க மனசுல எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வச்சு அதை தாங்கள் கேட்டு சேவத்தாடையக்கூடியதான் ஒரு குருவான் நிலை இங்கேயே கிடைக்கிறது. ஆகையால் இந்த உபாசகாலக்கு ஞானம்னா உபாசனையால இல்ல, உபாசனையினால சித்த சுத்தி, சித்த சுத்தினால ஞானம், அந்த ஞானத்தினால ஆத்மானுபவம், அந்த ஆத்மானுபவத்தினால உபக்ஷம். இப்படி கிரமமுக்தியோ ஜீவன் முக்தியோ விதேக முக்தியோ சத்யோக முக்தியோ எல்லாமே அம்பாண்டிய அனுகிரகத்தினால்தான் இருக்கு அப்படின்னு ஒரு விசேஷமாக சொல்றது. அதே மாதிரி இங்கேயே மனுஷாளுக்கு வேண்டியது ரெண்டு மூணு பதார்த்தங்கள். இது எல்லாமே அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம், ஆனா சிலது மட்டும் ரொம்ப முக்கியமா வேண்டியிருக்கு. ஒண்ணு என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி, அது என்ன? தம்பதிகளுக்கு அந்யோன்யமான ஒரு பாவம், அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மனுஷியாளுக்கு எப்பொழுதுமே போறலேங்கிற ஒரு கவலை இருக்கக்கூடாது. எதுவானாலும் இருக்கு, நடந்துட்டே இருக்கு, எக்கச்சக்கமா மீற வேண்டாம். ஆனா விவகாரம் என்ன, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கு. இது ஒண்ணுதான் மனசு நிம்மதியை கொடுக்கும். இருந்தா போல இருந்து அதிகமாக காசு வந்தாலோ அதுவும் சிரமத்தை தான் கொடுக்கும். எப்பொழுதுமே நமக்கு இது போறலேங்கிற அபிப்பிராயம் இருக்கப்படாது. எவ்வளவு செலவு பண்ணினாலும், எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும், இக்கட்டு வந்தாலும் நம்ம அதை ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மனசுல நிம்மதி வேணும். முதல்ல ஒண்ணு தாம்பத்திய சுகம். தாம்பத்திய சுகம் அன்யோன்ய பாவம், ஒத்தர் ஒத்தர் புரிஞ்சுட்டு மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடியதான நிலை. ரெண்டாவது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷம். மூணாவது என்னன்னா, ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷமான நிலையிலேயே இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். இந்த மூணும் எதனால வருது, இந்த காலகண்டிங்கிற நாமாவை ஜபிக்கிறதுனால. ஆகையில இந்த நாமாவுக்கு ஒரு விசேஷம் என்ன இருக்கு, அது விசேஷமாக இந்த பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபமாக அமைஞ்சிருக்கு. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் காலகண்டி. இந்த நாமாவில காலகண்டி காந்திமதி சோபினி சுட்மரூபிணி. இதுல முதல் அர்த்தம் சொல்றார், காலஹா கண்டஹா யஸ்ய ஈஸ்வரஹா தஸ்ய ஸ்ரீ. காலகண்டம்னா பரமேஸ்வரன். அந்த காலகண்டத்துவம் எப்படி சொல்றது, எதை குறிக்கிறது அப்படின்னா, உலகங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்த சந்தர்ப்பத்தில், எல்லா தேவதைகளும் ஓடி போகக்கூடியதான சந்தர்ப்பத்தில், ஏன் ஓடி போனா அப்படின்னா, இந்த தேவதைகளுக்கெல்லாம் அரக்கர்களை கண்டா அதிகமாக பயம். இந்த ஹாலாகல விஷம் சமுதிரத்தை கடந்ததுமே வந்துருச்சு, அது உலகத்தை எரிச்சுண்டே வருது. எரிச்சுண்டு வர காலத்துல அவள் என்ன பண்ணினா, நம்ம எல்லாம் எரிஞ்சு போயிடுவோமோ, அது வேற இதுக்கு பிரதீகாரம் பண்ணணும்னு யோசனை பண்றதுக்குள்ளேயே இது எரிச்சு விடுத்துனா என்ன பண்றது, அது ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு என்ன பண்றது, எப்படி என்ன யோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணினா பரவாயில்லன்னா, அப்படி இல்லாமல் வரும்பொழுதே எரிச்சுண்டே வருது. ஆகையால் அது நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நடுங்கி ஓடுற சந்தர்ப்பத்தில் உலகங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு உயர்ந்ததான ஒரு கருணையினால இதை எடுத்துன்னு தான் சாப்பிட்டார். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரி. ஆகையால் காலகண்டி, காலஹா கண்டஹா யஸ்ய ஈஸ்வரஸ்ய தஸ்ய ஸ்ரீ உக்தஞ்ச வாயு புராணே பத்யதாம் தேவசங்கானாம் பிசாசோ ரகரக்ஷதாம் ஹிருதம் கண்டே விஷம் கோரம் கலகண்டஸ்தோஸ்யம் பத்யதாம் தேவசங்கானாம். எல்லா தேவதைகளுடைய கூட்டமும் பிசாசிகள் என்ன, பாம்புகள் என்ன, ராட்சசால் என்ன, இவையெல்லாம் திருதம் கண்டே அவ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, திருதம் கண்டே விஷம் கோரம், கோரமாக இருக்கக்கூடியதான ஹாலாஹல விஷயத்தை விஷத்தை கண்டத்துல வச்சுட்டு இருக்காரா, காலகண்டஸ்தோஸ்யம். அதனால்தான் எனக்கு காலகண்டன்கிற ஒரு பேர் இருந்தது. நீலகண்டன் காலகண்டன் சொன்னாலும் ஸ்ரீகண்டன் சொன்னாலே ஒரே அர்த்தம் தான். அப்படிப்பட்டதான சுரூபம் தேவி புராணே அஷ்டசக்தி சிவதீர்த்த பிரகரணே. 68 சிவதீர்த்தங்கள் சொல்லிருக்கு. சாதாரணமாக நம்ம 108 திவ்ய கஷேத்திரம்னு வைஷ்ணவா சொல்றாலும், அந்த திவ்ய கஷேத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாலே க்ஷேமம்னு சொல்றோம், ரொம்ப புண்ணியம் அது அப்படிங்கிற. அப்படி அந்தந்த சிவக்ஷேத்திரங்களை போயிட்டு விஷ்ணு கஷேத்திரங்கள்ல திவ்ய கஷேத்திரங்களை பார்க்கறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் வைஷ்ணவாளுக்கு. அதே மாதிரியே இது 68 சிவக்ஷேத்திரங்கள் சொல்லிருக்கு. அஷ்டசக்தி சிவ தீர்த்த பிரகரணே காலாஞ்சரே காலகண்டி ஸ்மரியதே. காலாஞ்சரம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான பகவானுக்கு காலகண்டம்னு பேரு. தேன தக்ஷேத்ர அதிஷ்டாத்ரீ காலகண்டி அப்படிங்கிற ஒரு நாம ஆச்சு. அதுக்கப்புறம் காந்திமதி, காந்திமதி மதுரஸ்வர, அதோட இல்ல காலகண்டியில் இன்னும் இருக்கு. மதுரா அற்புடஹா துவனி கலஹா. கலாங்கிறது இனிமையாக பேசுறது, மழலை பேச்சு. குழந்தைகள்லாம் இருக்காலும் இல்லையா, அவ பேசுவ, அந்த பேச்ச கண்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம். ஸ்புடமாக வராது, ஆனாலும் அதுக்கு பேசும் பொழுது காலுக்கு இனிமையா இருக்கும். அப்படி பேசுறதுக்கு கலம்னு பேர். அந்த கலஹா சயேவ காலஹா சுவார்த்திகே அண் கால கண்டஹா எஸ்யா இதுவா. அப்படி அம்பாள் பேசுறது கேட்டாலே இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும்னு இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இத வந்து லலிதா சாஸ்திரநாமத்தில் முதல்லயே வாக்தேவதைகள் சொல்லிருக்க,
நிஜ சல்லாப மாதுரிய விநிர்வர்த்தித கச்சபி. நிஜ சல்லாப மாதுரிய தன்னுடைய சல்லாபம் தான் பேசுறதுனே அந்த மதுர ஸ்வரத்தினால விநிர்வர்த்தித கச்சபி. சரஸ்வதி கையில வச்சிருந்த கட்டுக்கிறான் வீணைக்கு கச்சபின்னு. ஒவ்வொருத்தர் வீணைக்கு நாரதாய சாநாரதாய மகதி மகதின்னு ஒரு வீணை நாரதம் இருக்கு. அப்படி தும்பு இருக்கு வேற அப்படி தனித்தனியாக இருக்கிறது. சரஸ்வதி மாதா கையில இருக்க கொடுக்கிறார் ஒரு வீணைக்கு பேரு கச்சபின்னு. விபஞ்சாகாயந்தி விவிதமபதானம் பசுபதே அப்படின்னு விசேஷமாக அப்படி துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாதுவச்சனே. சலித சிரசா சாதுவச்சனே பாட்டெல்லாம் முடிச்சாளா தானும் அவிஸ்ராந்தம் சம்போ அப்படின்னு பரமேஸ்வருடைய லீலைகளை பத்தி எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பாம்பாள். அதுலேயும் சரஸ்வதி மாதா வந்து நான் பாடிந்தே விளைய வாசிக்கிறேங்கிற வீணையில ஒண்ணுதான் பாடிண்டே வாசிக்க முடியும். வயலுலயோ புலாங்குழல்லையோ பாடிண்டே வாசிக்க முடியும். வீணையில மட்டும் பாடிண்டே வாசிக்கலாம். அப்படி வாசிச்சுட்டு இருக்காளா அந்த பரமேஸ்வருடைய லீலைகளை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா அம்பாளுக்கு. ஏன் ஆத்துக்காரர்களும் இல்ல லோகக்ஷேமத்துக்கா அந்த சிவநாமாவை பகவன் நாமாவை சொல்ல சொல்ல மனுஷியாளுக்கு அது கேட்க கேட்க சந்தோஷம் இருக்கும். அதனால்தான் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா மகாவிஷ்ணுக்கு பேர். அம்பாளுக்கு புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா இந்த கலிகாலத்துல பகவன் நாமாவை கேட்டுட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும். வேற வழி இல்ல. மலமலை அளவுக்கா பாபம் பண்ணிட்டு பிறந்திருக்கோம். அது போகுமா போகுமான்னு அதுக்கு ஏதாவது பிரதிகாரம் பண்ணினா தானே போகும். அதுக்கு என்ன பண்றது இந்த பகன்னாமா சொல்றதுதான் வழி. வேற எல்லாம் ஆச்சாரங்கள் யஜ்யாத்தியானுஷ்டானங்கள் எல்லாரும் அழிய முடியாது. முடிஞ்சாலும் ஏதோ வசந்தே வசந்தே பிராமணமா அதிகா வசந்த காலத்துல பண்ண முடியும். வருஷ காலத்துல என்ன பண்ணுவள் கர்மாக்கள்லாம் எல்லா காலத்திலயும் பண்ண முடியாது. அவைகள்லாம் என்னென்ன எப்பொழுதும் எல்லோராலையும் பண்ணக்கூடியது கலியில கீர்த்தனம் தான். பகவன் நாம கீர்த்தனம் பகவன் நாமாவை சொல்லணும். அதுக்கு வெட்டப்பட கூடாது. லஜ்ஜையை விட்டு கஜ்ஜைய கட்டி பகவன் நாமாவை சொல்லணும். ஆனா எத்தனை பேர் சொல்ற சினிமா பாட்டு பாடுறாளுக்கு பகவன் நாமாவை சொல்றதுக்கு ரெடியா இருக்காளோ இல்ல. ராமஹரே கிருஷ்ணஹரே தம நாம வதாமி சதாந்தஹரே நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நைவஸ்யாமோ பவதரணே. ஒன்னும் சொல்ல முடியலன்னா சஹஸ்ரநாமத்தை வாசிங்க. ஆயிரம் நாமக்களோ இல்லையா விஸ்வம் விஷ்ணர்வகார பூதபவ்ய பவத் பிரபு வாசிக்கலாமே ரொம்ப கஷ்டம் இல்லையே. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி நாமக்களை வாசிக்கலாம். வெக்கமா இருந்தா பக்கத்துல அவளுக்கு தெரியாம வாசிங்கோ. புத்தகத்துக்கு அட்டை போட்டு வாசிங்கோ. என்ன புத்தகம் தெரியுது படிக்கிறேன்னு தெரியாம வெக்கம் வேண்டாம். ஆனா என்னடா நிச்சயமா அது வாசிக்கிறோம். இது ஒன்னாலதான் மனுஷனுடைய கவலை எல்லாம் போகும். அப்படி இருக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபத்துல துவயாரத்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே. அம்பாள் சரஸ்வதி மாதா வீணையில வாசிருக்கிறது அப்படியே கேட்டுட்டே இருக்காளா. பாட்டு முடிஞ்சது பேஷ் அப்படின்னா அவ்வளவுதான். அடுத்த கடன் என்னாச்சுன்னா சரஸ்வதி மாதாக்கு வெக்க வந்துருத்தான். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. விஜய்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிப்பட்டதான அம்மா சர்வதா சர்வ காலமும் வேதவேந்தியா இருக்கக்கூடியதான சரஸ்வதி மாதா அந்த அம்மா வீணை வாசிக்கிற காலத்துல அந்த வீணைய கேட்டு பேசுன்னு சொன்ன வார்த்தைய கேட்ட பிறகு இனிமேல வாசிச்சா ஈடுபடாதுன்னு சாமவேதம் ஜம்முன்னு சொல்லியாச்சு. அதற்கு எதிர்வேதம் சொன்னா ஈடுபடுமா? அது அதுதான் அந்த வேதம் அந்த சாமகானம் பண்ணியாச்சுன்னு அதுக்கப்புறம் வேற ஒண்ணு சொன்னாலும் ஈடுபடாது. அதே விதமாக இந்த சாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல. சாது வச்சனே கதியை தந்தை அபகலப்பிட்ட தந்திரி மசுதவா அந்த அம்பாளுடைய மாதுரியத்தினால தந்திரியை கலரவாம். ஏன்னா நிஜ அம்பானியம் வீணாம் நிச்சுதயத்தை தோழே நதிபிரதம் அப்படின்னு தன்னுடைய வீணைய மேலாக்குள்ள உள்ள தள்ளித்தாளாம் விவகாரம் முழுக்க. என்னடா சின்ன இது மேல பாஸ்டா எட்ட கட்டாது மூடுக்குல விவகாரம் ஆயிடுத்து இன்னைக்கு அப்படின்னு. என்ன அந்த அளவுக்கு கலசப்தம் கல மஞ்சுல பாஷிணி அப்படி அங்கராங்க கண்டேபியா இது வாங்கி அத காலகண்டிங்கிறது. அதுக்கப்புறம் லிங்க புராணத்துல தாருகாசுரனை கொல்றதுக்காக அம்பாள் சசத்த காலியும் காமாரி காலகண்டியும் கபர்தினியும் அப்படின்னு அம்பாள் தானே மூணு உருவத்தை எடுத்துட்டு இருக்கா. தாருகாவனத்துல தாருகாசுரனை கொல்றதுக்காக ஒரு சுரூபம் காளி இன்னொரு சுரூபம் காலகட்டி இன்னொரு சுரூபம் கபர்தினி மூணு அம்பாளுடைய சுரூபம் தான். அப்படி மூணு சுரூபமா மாறி சத்தரஜ சமோ குணங்களை கொன்னு தாருகாசுரனை கொன்ன
தாருன்னு என்ன அர்த்தம், மரமண்டைன்னு அர்த்தம். எத்தனை தரம் சொன்னாலும் ஏறாது, அதான் தாருன்னா மண்டைன்னு அர்த்தம். அப்படி எத்தனையோ பாருங்க, ஒரு தரம் சொன்னா புரியல, ரெண்டு தரம் சொன்னா புரியல, நூறு தரம் சொன்னாலும் ஆ அப்படிங்கிறான் சில பேர். அப்படி அப்படி இருந்தாலும் அந்த குருவானவர் விடமாட்டார், இந்த ஜென்மாவில விடாம அதை முன்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுதான் குரு லட்சணம். அப்படி அந்த தாருகாவதத்துல காமேஸ்வரி பகவானே இப்படி எல்லாம் மூணா ஆனா அந்த மூணு ஸ்வரூபமானது இங்கே சசஜகாலீம் காமாதிஹி காலகண்டீம் கபர்தினீம் இது லைங்கே கதாயா பிரசித்தே சத்ரூபாவா. இந்த கதையானது லிங்க புராணத்துல பிரசித்தமா இருக்கு. அந்த ஸ்வரூபமாக அம்பாளுக்கு, ஆகையால் அம்பாளுக்கு காலகண்டி இருக்கு. கலபதா தேவ ஸ்வார்த்திகோ அன்வா இல்ல அங்கராக கண்டேபியாங்கிறது கண்ட சப்தத்துக்கு மேல அன் வரலாம்னு, இல்ல கலசப்தத்தினாலேயே ஸ்வார்த்திகமாக அன் வந்ததுன்னா காலம்னு வச்சு, காலா கண்டேயா இப்படியாவது சொல்லலாம். சரி, மஞ்சு துவனிருதி கதர்த்தா இனிமையான சொல். சில பேர் பேசினாலே இன்னும் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும், சில பேர் பேசினா போருமேனு தோணும். என்ன பண்றது, அது விஷயம் உள்ளதான். அது சொல்லக்கூடியதான வழி இருக்கே, அது வாக்தேவனுடைய அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம். அதே போல காந்திமதி, காந்தி அஸ்யாஹ அஸ்தி இது காந்திமதி, காந்தி இதுக்கு முன்னால அகாந்தான் சொன்ன, காந்த அகாந்தார்த்த விக்கிரகா அப்படின்னு முன்னால சொல்லிருக்கேன். ஒரு நாம அது 449வது நாம. இப்ப என்ன சொன்னா, காந்தி அஸ்யாஸ்தி சுவாவமாகவே அந்த முகத்தையோ அந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலே மனசுல பக்தி ஏற்படும், அப்படிப்பட்டதான முகம் உள்ளவள். ஆகையால் காந்திமதி பரமேஸ்வரவு சுருஷ்டுன்முக்கேனோபயதி. அடுத்த நாம பரமேஸ்வரன் சேமேனு இருக்க, அவர் ஒரு காரியமும் பண்ணல. சுத்த பிரம்மத்துக்கு நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், ஒரு கர்மாவும் பண்ண மாட்டார், வெறும்னா சாந்தமா இருக்கார். அந்த சாந்தமான ஒரு மகாசமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் இடத்துல சுருஷ்டியுன்முகமாக உலகத்தை எல்லாம் படைக்கணும் எனக்குடையதான ஆசையை உண்டு பண்ணினவள் அம்பாள். இந்த ஆசைக்குத்தான் நாம இச்சாசக்திங்கிறோம். அந்த இச்சாசக்தியினால கிரியாசக்தி ஞானசக்தி உண்டாயி மூணு சக்திகளோட உலகம் உண்டாச்சு. சிவசக்தி ஆயித்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நகே தேவம் தேவோ லகன குசல ஸ்பந்தித்து பதி. அந்த அம்பாட்டிய ஒரு சக்தி, மாயா சக்தி அந்த பிரம்மத்தின் இடத்துல பூர்மையானால், அந்த பிரம்மம் அவரிடத்துல பூர்மையானால் உலகத்தை படைக்கணும்னு ஆசை வந்தது. சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி, உலகத்தை சுட்டி பண்ணணும்னு நினைச்சா சுட்டி பண்ணிவிட்டார் சார். ஏன்னா நம்ம மாதிரி கவலை இல்ல பாருங்க, எது பண்ணணும் நீங்க நினைச்சா ஆக மாட்டேங்குது. நீங்க நினைக்காத இருந்தா ஆயிருக்குமோ என்னமோ தெரியல, நம்ம ஏதாவது நினைச்சோம்னா அது மட்டும் ஆக மாட்டேங்கிறது. ஏன்டா அவளை புண்ணியம் பண்ணிருக்கோம், வேற பொண்ணும் இல்ல. விவகாரம் என்னடா, அந்த பரமேஸ்வரருக்கு அப்படி இல்ல பாருங்க, அப்பிரதிபத்த ஜான சக்தி தான். ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி. ஆகையால் நினைச்ச மாத்திரத்தினாலே உலகத்தா படைச்சிருக்கார். இத்தனைக்கு காரணம் என்ன, மாயா. அந்த சக்தி தான் இங்க விசேஷமா க்ஷோபிணின்னு சொல்ற. பரமேஸ்வரவு சுருஷ்டி அவன்முக்கேனா, உலகத்தை படைக்கணும். ஏன்னா பிராணிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அந்த பிராணிகள் புண்ணிய பாபங்கள் பண்ணிருக்க, அவர்கள் நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம், புண்ணியத்தை பலம் கொடுங்க, சுகத்தை கொடுங்கோ கொடுங்கோன்னு கேக்குற, கொடுத்துரும். ஆனா சுகத்தை மட்டும் இல்ல, பாபம் பண்ணினா அந்த துன்பத்தையும் கேட்கணும், ரெண்டையும் அனுபவிக்கணும். ஆனா இதை அனுபவிக்கும்படி பண்ற வழியாரே எங்க பம்பாள். கதுத்தம் விஷ்ணு புராணே, பராசரர் எழுதின புராணம் விஷ்ணு புராணம், வியாசாச்சாரியால் எழுதின 18 புராணங்கள் 18 உபாரணங்கள். ஆனா பராசரர் ஒரே ஒரு புராணம் தான் எழுதினார். அற்புதமான ஒரு புராணம் விஷ்ணு புராணம், பிரமாணமான ஒரு புராணம், அற்புதமான ஒரு புராணம், நிறைய ரகசியமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அப்படி அந்த விஷ்ணு புராணம் பிரகிருதி புருஷம் செய்வ பிரவித்ய அக்ஷயா ஹரிஹி, பிரகிருதி புருஷம் செய்வ, பிரகிருதியான அம்பாளும் புருஷனையும் பிரவித்ய ஆத்மேச்சையா ஹரிஹி, தனக்குள்ள பூந்துண்டு சோபயா மாத பகவான் சர்க்ககாலே வியபாஸ்வித, சர்க்ககாலே உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய காலத்துல இவைகள்லாம் உண்டும்படி பண்ணினார். ஆகையால் சோபிடி யத்வா மனக்ஷோபா காம்சித் கணா நாகன யதிதி சோபிடி, மனசுல கொந்தளிப்பு உண்டானதுனால சில கணங்களை உண்டு பண்ணினதுனால சோபிடி. இது எங்க இருக்க, வராக புராணே எத்தனை புராணங்கள்ல எங்கெங்கே எந்தெந்த மூலையில இருக்கிறது எடுத்து சொல்ற பாருங்க. யமந்தரம் கதா தேவி தபஸ்தப்தும் வைஷ்ணவி தஸ்யாஸ்தபஸ்யாகாலேன மகதாட்சுபிதம் மனஹா. அம்பாளுடைய மூர்த்திகள்ல ஒரு மூர்த்தி வைஷ்ணவின்னு பேசுறாங்க, மகாவிஷ்ணுடைய மூர்த்தி. அந்த ஒரு மூர்த்தி வைஷ்ணவின்னு பிரம்மாணி வைஷ்ணவின்னு சொல்லிருக்கோம். அதே போலயே இந்த வைஷ்ணவி விஷ்ணுடைய சக்தியாக நாரசிம்மையாகவும் பாராகியாகவும் தனித்தனியாக வந்ததுன்னு துர்கா சப்தஷ்டியில சொல்லப்படுறது. இங்க வைஷ்ணவின்னு ஒரு மூர்த்தி சங்கச்சக்கர கதாதிகளோட இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம், திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த வைஷ்ணவி மாதா ஒரு நாளைக்கு மந்தர பர்வதத்துக்கு போனாலும் தபஸ் பண்றதுக்காக. யா மந்தரம் கதா தேவி தபஸ் வைஷ்ணவி தத்யாக தபந்தியாக காலேன மகதா சுபிதம் மனஹா. இப்படி ரொம்ப நாள் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும் பொழுது என்ன சார் ஆகணும்னு கொந்தளிக்கிற மனச அடங்கணும். அதுதான் தபஸ் பண்றோம். தபஸுக்கு அபிப்பிராயம் என்ன? மனசு கொந்தளிச்சுன்றது, ஏதோ கவலை புடிங்கிட்டே இருக்குங்கிறார். ஆனா அந்த மனசானது சாந்தி அடையறதுக்காக தாங்கள் தபஸ் பண்றேன். ஆனா இந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சாந்தமா இருக்கிற மனசாக கொந்தளிச்சுதான். என்ன பகவத் சக்தி தத்மாச்சோ தத்யாஸ்தபம் தியாகாலே நமஹதா சுபிதம் மனஹா
கலக்கத்தினால அம்பாள் என்னாச்சு வெளியில வந்து பாக்கறா. சமாதியிலிருந்து வெளியில வந்தாச்சு. அப்பொழுது அந்த அம்பா இடத்துல சில கோடி ஸ்திரீகள் உண்டானாலும்
தத்மாட்சோபாத சமுத்த குமாரிய சௌம தர்சினா. அழகான பெண்மணிகள் உண்டான நீலகுஞ்சித கேசாந்தாக பிம்போக்கிய பத்மலோச்சனாக. கருப்பான முடிய உடையவர்கள், கோபப்பழம் போனதான உதடுகளை உடையவர்கள், தாமரை போன்றதான கண்களை உடையவர்கள், இந்தீவர சமாதாமத்தக அழகான வர்ஷத்துடைய கூடியதான அழகுள்ளவர்கள், ஏவம் விதா ஸ்ரீயோ தேவியா சோபிதே மனசிதம். இப்படிப்பட்டதான ஸ்திரீகள் அந்த வைஷ்ணவி மாதாவுடைய மனசு கலக்கத்திலிருந்து உண்டானால உத்தஸ்து சதசாஹ கோட்டிசோ விவிதானகா விவிதானனாக. இப்படி கோட்டி கோட்டி கணக்காக ஸ்திரீகள் உண்டானால் ஆக அம்பாளுக்கு என்ன பேரு? சோபிணி. இந்த சோபமானது எதற்கு வந்தது? லோகக்ஷேமத்துக்காக. ஒரு காலத்துல புருஷால் தான் ஜாஸ்தியா இருந்தா, ஸ்திரீகள் ரொம்ப குறைஞ்சு போயிருந்தா, ஸ்திரீகள் சங்கையே இல்லாம இருந்தது. அப்ப பிரபஞ்ச உற்பத்திக்காக அழகான ஸ்திரீகளை ஒரே தினம் உண்டு பண்ணினாலும் அம்பாள் அப்படின்னு விசேஷமாக வராக புராணம் சொல்றேன். இப்பவும் அப்படித்தான் ஆயிடுது. எங்க பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கலங்கிறா, பையன் கிடைக்கலங்கிறா, சரியில்ல என்னமோ ரேட் அவன் போடுறான். நூறு ஆண்களுக்கு 92 பெண்கள், எட்டு பேர் தானே பெண்ணு, அது கேட்க மாட்டேங்கிறான். என்னமோ சொல்லிட்டு இருக்கு. ஆனா விவகாரம் என்ன? இது எண்ணிக்கை மட்டும் புதுசு இல்ல. எண்ணிக்கை சிருஷ்டியா இருக்கோ அன்னில இருந்து வந்தது. எப்பப்ப ஒரு கலக்கமோ கவலையோ ஒருமையான அது சரிப்படுத்துறதுக்குமே அம்பாள் இருக்கா. அதனால நம்ம கவலைப்பட வேண்டியது என்ன ஆகுமோ என்ன. நீங்க பண்ண வேண்டியதுலாம் பகவத் ஆராதனை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். அத பண்ணிட்டு இருந்த எல்லாமும் தானா செட்டில் ஆயிடு. எப்ப ஆகும் எப்படி ஆகும் நீங்க பாக்க வேண்டாம். நீங்க பகவான பிரார்த்தனை பண்ணுங்க, மந்திர ஜபத்தை பண்ணுங்க, சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க, இது எல்லாம் அவங்களே பார்த்துப்பாரு. நான் என்ன பண்றது? நீங்க முயற்சி பண்ணி என்ன பண்ற? இருக்கிறத இன்னொரு இடத்துல கிழிக்கிறேன், அவ்வளவுதான். இருக்கிறது வேற இடத்துல போறதே தவிர ப்ராப்ளம் வேற விதமா பண்றேன். இப்ப அத சொல்யூஷனும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிவிடுறேன். அப்படி ஒரு ஜாதகம் என்ன பண்றது? இத்தியாதி காலகண்டி காந்திமதி சோபிணி. அடுத்தது சூக்ஷ்ம ரூபிணி. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சூக்ஷ்மம் துர்கேயம் ரூபம் அஸ்யா. அம்பாளுடைய உருவம் இன்னது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பஞ்சதிஷி மந்திர ரூபமாக இருக்க அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் புரிய மாட்டேங்குது. வரிவசியா ரகசியம்ங்கிறா, அது இல்லாம யோகினி கிருதயம்ங்கிறா, என்னென்னமோ அர்த்தம் சொல்ற, ஒரு அர்த்தமும் மனசுல ஏற மாட்டேங்கிறதே. அவ்வளவு சூக்மமான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு என்னென்னமோ அர்த்தம் சொல்ற, அர்த்தம் சொல்ற வரைக்கும் கேட்கறப்ப அழகாத்தான் இருக்கு. இன்னமா இருக்கான்னு சொல்ல தெரியலையே. ஏண்டா நர்? அதான் அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபம்.
மின்னல் உருவத்தை பொம்மை போட முடியுமா? வெறுமனை கேட்கிறீர்கள், அவ்வளவுதான், அப்படி பேஜல் அப்படி இப்படி போடுறே தவிர இப்படித்தான் மின்னல் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியுமா? கட்டில் சபரத்து கட்டில் சபரத்து அப்படின்னு அது மாதிரி அது வர்றது ஒரு செகண்ட் தான் பார்க்கறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியலையே அந்த சூக்மமான ஸ்வரூபம். ஆனா அந்த சூக்மான ஸ்வரூபம் உங்க இதயத்துல ஒரு நாளைக்கு பிரகாஷம் தெரியலே நினைக்காதீங்க, ஒரு நாளைக்கு நிச்சயமா தோணும், சந்தேகம் இல்ல. என்ன பண்ணணும் நீங்க? பகவத் ஆராதனம் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு நாளைக்கு தபஸ்து பண்ணிட்டே இருக்கிறதுக்காக ஜபம் பண்ணிட்டே இருக்க மின்னல் கொடி மாதிரி மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் தெரியும். சக்ரத் வித்யுத்தம் உபனிஷத் சொல்றது ஒரு செகண்ட் தோணும் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் என்னடா இனிமேல கவலையே கிடையாது, மறந்து போச்சேன் போன போட்டுமே, எப்போ உங்க கண்ணு இருக்கவே இருக்கணுமா? வேண்டாம். ஆனா ஞானம் வந்தது சர்வமும் ஆனந்தமா போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான சூக்மா சூக்மதரம் நித்யம் சாஸ்திரம் அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்யோர்மேதோ குஹாயாம் சமக்ரதோ பச்சதி வீதசோகா தாதவ்ரதன்மஹிமானமாத்மனஹ அப்படின்னு சம் அக்ரதுஹு இப்படி அப்படின்னு இல்ல, அத பாக்கணுமையான திருடமான ஒரு சங்கல்பத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற சூக்மயதி ஹோம விசேஷத்திய சம்யா. இதெல்லாமல் சூக்மம்னு ஒரு ஹோம விசேஷம், நமாவரண பூஜைகள்ல விசேஷார்த்தியாக பரியந்தம் பூஜை பண்ணி ஸ்தாபனம் பண்ணி விசேஷார்த்தியம்னு ஏதோ ஒரு விசேஷமா அவங்களுக்கு கொடுத்ததான ஒரு ஆர்கியத்தை வச்சு ஸ்நானம் பண்றது பண்றதுன்னு இல்ல, ஜீவ பிரம்மங்களை சேர்த்து வச்சு அந்த குரு பாதங்கள்ல இருந்து வரக்கூடியதான அமிர்தத்தை அதனால இதயத்தில் இருக்கிற அம்பாளுக்கு பூஜை பண்ணும். அது யோகி ஜனைக்கு மாத்திர சாத்தியம், யோகிகளால் தான் பண்ண முடியும், அது யாருக்கும் தெரியப்படாது. 100 பேருக்கு அப்படியே காட்டு விசேஷம் பண்ணிட்டு அது இல்ல, ஏகாந்தே சுகமத்யதாம். அந்த அம்பாளை பூஜை பண்றதுங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறாள் யாருக்கும் தெரியப்படாது. அப்படின்னு இருந்தார்கள் மகர்ஷிகள் எல்லாம், பாரத்வாகரோ அல்லது மற்றவர்களோ ஏகாந்தமா இருந்தா அவ ஆனந்தமான நிலை அடைஞ்சா நம்ம விஷயமா செய்ய தியாவ பாசகர் அப்படின்னு பெரிய போர்டு போட்டுக்கிறோம், என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்றது பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க பண்ணின தபஸ்லாம் குறைஞ்சு போகும். பகவன் நாம சொல்லிட்டு விஷ்ணு சாஸ்திரம் டெய்லி நான் படிக்கிறேன் 100 தரம் சொல்றேன், அது படிக்க புண்ணியம் எல்லாம் போயிட்டே இருக்கே. தர்ம கஷரதி கீர்த்தர, யாருக்காக படிக்கிறேன்? பகவானுக்காக பண்ணல, நீங்க படிக்காது போனா பகவானுக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகல, வச்சுக்கணும். நீங்க படிக்கிறது உங்களுக்கு தான், நம்ம படினதான தர்மத்தையோ தானத்தையோ இன்னொருத்தருக்கு சொல்லப்படாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படாது, நான் இதை பண்ணினேன் அது பண்ணினேன் சொல்லப்படாது. சொன்னா என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தான் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இருக்கோம், காசு போனா வரும் சார், புண்ணியம் போனா வராது, புண்ணியத்தை மறுபடியும் பண்ண வேண்டியதான், அவ்வளவு கஷ்டம். அதையும் கலியில புண்ணியம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆகையால் சொல்றதில்ல, ஏகாந்தமா இருக்கணும். அப்படி ஏகாந்தமாக பண்ணக்கூடியதான பூஜை எத்தனை பேருக்கு வரும்? வராது. ஆகையால் என்ன பண்ணிருக்கா, மொத்தமும் பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடியதான என்னென்ன சாதனங்கள் உண்டோ உபகரணங்கள் உண்டோ அத்தனை உபகரணங்களையும் தயார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பாத்திரா சாதனம் பேர். அந்த பாத்திரா சாதனம் பண்ணின பிறகு அந்த விசேஷார்த்தம் சம்ஸ்கிருதமாக இருக்கு, சம்ஸ்கிருதமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், தெலுங்கு தமிழா இல்லன்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு வந்து எல்லா சம்ஸ்காரங்களும் பண்ணப்பட்டிருக்கு, ரெடி டு ஆஃபர் டு தி காட், அதான் சம்ஸ்கிருதம். அப்படி இருக்கிறத முதல்ல குருவுக்கு பூஜை பண்ணுங்க, அதற்கு பிறகு உமக்குள்ள இருக்கக்கூடியதான. இப்ப என்ன சொன்னேன், அம்பாள் எப்படி இருக்கா, சூக்ம ரூபமா இருக்க, அந்த சூக்ம ரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு நீங்க பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்றேன், அம்பாளுடைய சொரூபப்படி நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். ஆகையால் அந்த அம்பாள மூலாதாரத்துல நினைச்சு, ஏதோ மூலாதாரத்துல அல்லவா ஜீவன் இருக்க, அந்த ஜீவனை அம்பாளுடைய சொரூபமாக நினைச்சு அங்கிருந்து அனாதி வாசனையா இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களை எல்லாம் புசுக்கிறதுக்காக, அது பாபம் ஜோகம் புண்ணியம் ஜோகோ விஸ்வாக பாபம் ஜோகோ விஸ்வாக கிருத்தியம் ஜுஹோ விஸ்வாக அகிருத்தியம் ஜுஹோ விஸ்வாக சங்கல்பம் ஜுஹோ விஸ்வாக விகல்பம் ஜுஹோ விஸ்வாக அப்படின்னு அத்தனையும் 8 ஹோமம் பண்ணி அதுக்குள்ள ஆர் கிரஞ்சல கர்ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜல கர்ப்ரஹ்மாஹமஸ்மி, ஆர்திரமா இருந்த பிரகாசிக்க கூடியதான ஈரமா இருந்தே பிரகாசிக்க கூடியதான சுரூபமா நான் இருக்கேன். ஜோதிஸ்வரூபமாக இருக்கேன். பிரம்மஸ்வரூபம் இருக்கு, பிரம்மத்த ஸ்வயம் ஜோதி அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்னு தனக்கு தானே பிரகாசித்துக் கொண்டிருக்க கூடியதான ஸ்வரூபமா இருக்கேன்னு நினைச்சுண்டு அகமேவாகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா, நானே என்னையே ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணக்கூடியதான ஸ்வரூபம். ரகசியமான அர்த்தங்கள் அது இருக்கு. பூஜைன்னு சொன்னா என்னமோ ஏதோன்னு பூஜை பண்றதுன்னு இல்ல, அதுக்கு ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிச்சு பக்தி ஸ்ரத்தையோட பண்ணணும். பூஜை பண்ணினாலே உங்களுக்கு வேற ஒன்றும் இல்ல, வேதாந்தங்கள் தானா ஓடி வரும். அவ்வளவு வசதியான திருவாராதனம் பகவானுக்கு பூஜை பண்றது இல்லையா, அந்த துளசியை எடுத்துட்டு பகவானுக்கு பக்தியோட பக்திய ஆஃபர் பண்றதுதான் துளசியை கொடுத்தது. துளசிக்கு புண்ணியானது பேரு, புண்ணியோபேதம் புண்டரீ காயதாட்சம், புண்ணியோபேதம் புண்ணியமா வச்சுட்டு இருக்காரு. புண்ணியம் உமக்கு என்ன கொடுக்கிறார், நீங்க நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் போய் புண்ணியோபேதம் புண்டரீ காயதாட்சம் புண்ணியான துளசின்னு பேரு, அந்த துளசியை பகவானுக்கு கொடுக்கணும். திருத்துலாவை கொஞ்சம் எடுத்து அந்த பக்தியை சொல்லி என் பக்திய உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு பகவான் மகாவிஷ்ணுடைய காலில் ஒரு துளசிய போட்டா போறோம். துளசி தளமும் சேர்ந்து மாயாமங்கல கோரலத்துல ஐயாவை பாடிட்டு பழைய காலில பாடிட்டு இருந்தா, இப்ப எல்லாம் ஒன்னும் இப்ப எல்லாம் சினிமா பாட்டுதான், இந்துஸ்தானி சேர்ந்து போயிருந்தது கர்நாடகம் அந்த ஐயர்வாழ் பாட்டு துளசி தளம் மாயாமங்கல கோல ராகத்துல என்ன அழகா என்ன பக்திய பாடியிருக்காரு தெரியுமா, அது ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் இருக்கு, சூக்ம சுரூபம், குணாஷ்டக ஹோமம் பேர் இருக்கு. அந்த ஹோமத்துக்கு சூக்மம் பேரா, அதான் சொல்றார் சூக்ம இது ஹோம விசேஷ சம்ஜா தந்திர ராஜே நித்யா நித்யோதிதே மூலாதார மத்தியே அக்னி பாவக இத்தியாதி ஏவம் த்வாதசதா ஹோமம் அக்ஷரை சாதுரி உதிரி கை இத்தியந்தேன. இப்படி துவாதசதா பன்னெண்டு எழுத்துகளா, பஞ்சதசி மந்திரத்துல பதினஞ்சு அக்ஷரம் இருக்கான், பதினஞ்சு பேரும் பஞ்ச தச அக்ஷரி பதினஞ்சு எழுத்தா, அதுல ஒவ்வொரு கூட்டத்தையும் கடைசியில ஹ்ரீம் இருக்க, அந்த ஹ்ரீம மூல தனியா எடுத்திருந்தார். பதினஞ்சுல மூணு போச்சுன்னா பன்னெண்டு, அதான் இந்த ஹோமத்துக்கு அர்த்தம். ஏவம் துவாதசதா ஹோமம் அக்ஷரை சாது தீரிதை இத்தியந்தேன கிரந்தேன உக்தா ததேவ ரூபம் அம்பாண்டிய சுரூபம். தேவியா பித்ருடி ரூபாணி ஸ்தூல சூக்ம பர பேதா சந்தேவ இது வியக்தமேவா, இது முன்னாலேயே சிதக்னி குண்ட சம்பூதா தேவ கரிய சமுத்யதா உத்யத் பாரு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்வித. இந்த நாமாக்கள் அர்த்தம் சொல்லும் பொழுது அம்பாளுக்கு மூணு ரூபம் இருக்கு. ஸ்தூல ரூபம் ஒண்ணு, நீங்க பார்த்து கொண்டிருக்க கூடியதான கரசரணாதிகளோட இருக்கக்கூடியது நம்ம மாதிரி கை காலங்கள்ல இருந்த பிரகாசிக்கிற சொரூபம் ஒண்ணு, இதுதான் சிதகிரி மண்டலத்திலிருந்து வந்தது. அது வரும்பொழுது ஹோமகுண்டத்திலிருந்து ஆரம்பித்தாலோ அம்பாள், ஹோமகுண்டத்திலிருந்து வரும்பொழுது முதல்ல எது தோணும், தலைதான் தோணும், கிரீட்டம் தான் தோணும், அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா. அதனால இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல மட்டும் சிரஸிலிருந்து பாதம் வரைக்கும் அம்பாளுடைய சொரூபம் வர்ணிச்சிருக்கு. முதலங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் நியாயமா பகவான் எப்படி வர்ணிக்கணும், பாதத்துல இருந்து கலங்க பாதாதி கேசாந்தம் தான் சொல்லணும். ஏ கேசாதி பாதாந்தம் சொல்றதுன்ற விஷயம் இப்படிதான். அதே மாதிரி அம்பாளை நீங்க தியானம் பண்ணீங்க, ஜபம் பண்ண பண்ண உங்க இதயத்துல ஒவ்வொரு பாதமா காணா தோண ஆரம்பிச்சு அந்த முகம் வரைக்கும் வந்தாலே உங்க ஆசைகள்லாம் போயிடும். மனுஷருடைய மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட குடங்கள்லாம் போயிடும். யாரு என்ன பேசுறா என்ன வம்பு, இந்த வம்பே கேட்காம சர்வதா சர்வதாமும் மனசு அம்பாளுடைய திருப்பாதங்கள்லயே ரசிக்கக்கூடியதான விஜயமான ஒரு ஸ்வரூபம் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு, ஸ்தூல ரூபம். மந்திர ரூபம் என்னது, பஞ்சதசாட்சரி மந்திர ரூபமா இருக்கிறது சூக்ம ரூபம், அதை விட சூக்மமா இருக்கிறது பராவடிவம், அது வந்து காமகலா பீஜம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறது. இப்படி மூணு சுரபம் சந்தேவா இது வியக்தமேவா. அதுக்கு பிறகு வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தாவி வர்ஜிதா, அம்பாளுடைய நாமக்கல்ல 468வது நாம வஜ்ரேஸ்வரி. அம்பாளுடைய கிரணங்கள் எல்லா பக்கத்திலையும் போயிட்டு சூரிய ரூபமாகவும் சந்திர ரூபமாகவும் அக்னி ரூபமாகவும் சிவ ரூபமாகவும் இருந்த போதிலும் அம்பாளுடைய கலைகள் அமிர்தாதி சந்திர கலைகள்லாம் சொல்றோம், சூரிய கலைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், வன்னி கலைகள் சொல்றோம், அதே மாதிரி மற்ற கலைகள்லாம் சதாசிவ கலைகள் விஷ்ணு கலைகள் இவெல்லாம் சொல்றோம். எல்லா கலைகளுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது சந்திர கலைகள். அந்த சங்கர கலைகள் 16 அம்பாளுடைய ஒரு உருவங்களாக வச்சு ஸ்திரீகளை அதுல உட்கார வச்சு அந்தந்த கலையாக அதை பூஜை பண்ணி அதனால அம்பாளுடைய பிரகாசத்தை அடையக்கூடியதான வழி ஒண்ணு இருக்கு. அதான் நித்யா பூஜான்னு. ஏன் சார் ஸ்திரீகளை உட்கார வைக்கிறது? புருஷா கிடைக்கல. அவ்வளவு புருஷாலாம் எப்படி வரும்? பூஜைக்கு வரப்ப ஷூஸோட வரும், பேண்ட் ஷர்ட்டோட வரும். ஏன்னா அப்படி நம்ம மாறிட்டோம். இந்த பஞ்சபட்சம் கட்டுறதுன்னு ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா? இது நம்ம நாட்டுல மட்டுமல்ல, வெளிநாட்டிலயும் இருந்தது. கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்து பொம்மை போடுறால அதுல பாத்திருக்கலாம், பஞ்சகட்சம் தான் கட்டிட்டு இருக்க. கவனிக்கல, நீங்க பாருங்க, சிலையில அடிச்சுட்டு இருக்கா போல இயேசு கிறிஸ்து பஞ்சகட்சம் தான் கட்டிருக்காரு. அந்தந்த ஊர்ல பஞ்சகட்சம் தான் பிராச்சீனமா இருந்ததான ஒரு சம்பிரதாயம் புருஷாளுக்குள்ள. அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான சம்பிரதாயம் வர வர விட்டுவிட்டோம். புருஷாலாம் எப்படின்னு பிரஷ்டால போயிட்டேன். இன்னைக்கு அதுலயும் பிராமணாலா இருக்கிறவா விசேஷமாக எந்த சந்தியாவந்தனம் பண்ணணுமோ அதை விட்டுவிட்டா. 3 நாள் சந்தியாவந்தனம் பண்ணலாம், புனருபநயனம் பண்ணுங்கிற என்ன பண்ணணும், ராஜ்யார உட்பட புரணபண்ணம் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு போயிட்டோம். ஸ்திரீகளை வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவளுக்கு மார்க்கதர்சியா இருக்க வேண்டியதான நானே மாறிட்டோம் இல்லையா? ஆகையால் இது ரொம்ப சோசனீயமான விஷயம், சிரிக்கிறதுக்காக விஷயம் இல்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி ஒரு ஸ்வரூபம், அப்படி இருக்கக்கூடியதான காலத்தை அம்பாள் என்ன பண்ணினா, பிராதுர்பவமாய் தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதுக்காக தர்மம் எங்க நிக்கிறது, ஸ்திரீகள் இடத்துல நிக்கிறது. அவ ஆச்சாரத்துல ஒரு இம்மி அளவுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ரத்த வந்தது. ஆனால் குடும்பம் முழுக்க ஆச்சாரத்தோட இருக்கும். அவளுக்கு ஆச்சாரத்துல ஸ்ரத்த இல்ல, எல்லாம் போயிடும். ஆகையால் முக்கியமா யார் இடத்துல இருக்கணும்? ஸ்திரீ இடத்துல ஆச்சாரம் இருக்கணும். ஆச்சாரம் இருந்தா போறோம் தர்மம் வந்துடும். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மத்ய பிரபு அச்சுதா. தர்மம் நிக்கணுமே ஆனால் அச்சுத அனுகிரகம் இருக்கணும். அப்படி அந்த ஸ்திரீ இடத்துல தர்மம் இருக்கணுங்கிறத தர்மஸ்வரூபியாக, அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு பேரு தர்ம சம்பர்தினின்னு பேர். தர்மத்தை நல்லா வளர்ப்போம், வளர்ப்போம், வளர்ப்போம். எப்படின்னு தெரியாம வளர்க்கிறவன் இன்னது அல்லது யாருக்குமே சொல்லாம நான் தர்மத்தை நிலைநாட்டுறேன்னு அட்வர்டைஸ்மெண்டே பண்ணாம இருக்கலாம். உங்களை பத்தி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க கூடாது, தானா மற்றவர்களுக்கு தெரியும். மகன்கள்லாம் இப்ப இவருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாது, அதான் கௌரவம்னு. நம்ம மற்றவர்கள் என்ன பண்றோம், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுன்னா பேரை போட்டுக்கோ. லெட்டர் ரேட்ல எழுதுறதுக்கு இடமே இல்ல சார், மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை டிகிரி போட்டிருக்கேன். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு பேர் வேண்டுமா? இல்லையே, எங்க ஊர்ல படிச்சவாள்லாம் எப்படி நடக்கிற லைப்ரரி, எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்லுவா. அவருக்கு இது தெரியும்னு நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். என்ன விவகாரம், எந்த காரியத்தையும் பண்றாரு, எந்த செயலும் பண்றாரு, யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்கிறார். எதை கேட்டாலும் சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் இந்த நாட்டில் இருக்கக்கூடியதான படிப்பினுடைய மகிமை. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இருக்கிற காலத்துல இவாளுக்கெல்லாம் தர்மத்தை உண்டு பண்ணணும். படிச்சா மட்டும் போறாது, ஆச்சாரம் இருக்கணும். அந்த ஆச்சாரத்தோட சொல்லி கொடுக்கணும்ங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் ஸ்திரீகளிடத்தான் பேசிக்கா வரணுங்கிறத ஸ்திரீ ரூபமாக அறியினாள் அப்படிங்கிற அந்த ஸ்ரீ ரூபமாக காமேஸ்வரி பகவானி அப்படின்னு ஆரம்பிச்சு சித்ரா பர்யந்தம் 15 நித்யா ரூபங்களா இருந்தக்குள்ள தானதோட சம்பந்தப்படாமல் இருக்க பாத்துக்கணும். சில பேர் எல்லாமே நான் தான் பண்றேன், நான் தான் பண்றேன்னு நிறுத்திப்பான். நீங்க ஒண்ணும் பண்ணல, பண்றதெல்லாம் அம்பாள் பலிக்கடிச்சு பாகவத மட்டும் பலிக்கும் செலவாடு ராமபத்ரன்ட்ட நே பலிக்கின பவஹரம் குருட்டா. அவர் ஏதோ உள்ள இருந்தேன்னு பண்ணி வச்சிருக்காரு, உள்ள இருந்தேன் எல்லாரையும் தூண்டி விடுறாரு அம்பாள். அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல 15 கலைகளாக தான் இருந்த 16 கலைகளாக ஸ்வரூபமாகவே தான் அம்பாள் இருக்கார். இதுதான் நித்யா பூஜையினுடைய ஒரு கௌரவம். அதுல சக்தி 6வது நித்யா பூஜை. அந்த 6வது கலை இருக்க பார்த்தேனா, அல்லது கிருஷ்ணபட்சத்துல தசமி, சுக்லபட்சத்துல சக்தி, இப்படி இருக்கக்கூடியதான நித்யா அம்மாவுக்கு பேரு வஜ்ரேஸ்வரி. அதி திருவா ஜாலந்தர பீட்ட அதிஷ்டாத்ரி வஜ்ரேஸ்வரி காமேஸ்வரி பகவானி வஜ்ரேஸ்வரின்னு 8வது ஆவரணத்துல 3 பேருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த திரிச்சக்கரத்துல இருக்கக்கூடிய நடு திரிகோணம் இருக்க அந்த முக்கோணத்துல 3 பாகத்திலையும் இந்த தேவைகள்ல பூஜை பண்ணிட்டு இருக்கோம். காமேஸ்வரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகளோ அத்தனையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறவள். பகமாலினி நீங்க கேட்காத போனாலும் வேண்டிய ஐஸ்வர்யங்களை அப்பப்ப கொடுப்பவள். அதுக்கப்புறம் வஜ்ரேஸ்வரி இது வஜ்ரம் போன்றதான அசைக்க முடியாததான ஒரு உறுதி, மன உறுதியை கொடுக்கிறவள். அதான் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அதுவா ஸ்ரீபுரஸ்ய துவாதச பிராகாரா, ஸ்ரீபுரம்னு அம்பாள் இருக்கக்கூடியதான இடம். அதுல 12வது பிராகாரத்துக்கும் 11வது பிராகாரத்துக்கும் நடுவுல ஒரு நதி போறதா, அந்த நதிக்கு வஜ்ரான்னு பேரா. சதுக்தம் தூர்வாசா, இந்த ஸ்ரீபுர வர்ணனம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீசக்கர வர்ணனம், ஸ்ரீபுர வர்ணன், ஸ்ரீபுர மகாத்மியம். அப்படி நம்ம கமலாம்பாள் கஷேத்திர மகாத்மியமே வாசிக்கல, ஸ்ரீபுர மகாத்மியம் அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா இது கண்டுக்கு தெரியறது, அதே தெரியல. வீட்டுல இந்த கமலாம்பாளை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்ரீபுரத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி கட்டியிருக்கான் அந்த கஷேத்திரத்தையே. அப்படி அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு, அதுக்கு மேல வரப்போறது அப்ப சொல்றேன். இப்ப இந்த ஸ்ரீபுரத்துல 11வது பிராகாரத்துக்கும் 12வது பிராகாரத்துக்கும் நடுவுல வஜ்ரான்னு ஒரு நதி இருக்க பாருங்க. தத்ர சதா பிரவஹந்தி தடினி வஜ்ராபிஜ சிரஞ்சியாது, அதுல எப்பொழுதும் பிரவகித்துக் கொண்டிருக்க கூடியதான ஒரு வஜ்ர தடினி ஒரு நதி இருக்கு. வஜ்ர அபிதா, அந்த நதிக்கு வஜ்ரம்னு பேரு. சிரஞ்சியோர்மி ஜால நிறிய கலகம் சீபுல கலக்வணிக புஷ்டா, அதுல அன்ன பட்சிகள்லாம் இங்கே இங்கே அசைச்சுண்டு இனிமையாக பேசிக்கொண்டே இருக்கார். ரோதஜி சத்ர ருச்சிரே வஜ்ரேஷி, அந்த நதியினுடைய கரையில வஜ்ரேஷின்னு ஒரு அம்மா இருந்துட்டு இருக்காளா, அதான் வஜ்ரேஸ்வரி. ஜயதி வஜ்ர பூஷாஜ்யா, உடம்பு முழுக்க ஒரே டைமண்ட், அப்படிப்பட்டதான ஆபரணங்கள். வஜ்ர பூஷாஜ்யா வஜ்ர பிரதான தோஷித வஜ்ரிமுகத்ரிதசவினுதசாரித்ர, வஜ்ர பிரதான தோஷித, வஜ்ரங்களை எல்லாம் தானம் பண்ணி அம்பாளுக்கு வஜ்ரங்கள்னால அபிஷேகம் பண்ணணும். சாதாரணமாக இல்ல, ஏதோ புஷ்பம் புஷ்பம் நினைச்சது, அது ஒரு வாரத்துக்கு முன்னால பறிச்ச புஷ்பம், அது அங்கிருந்து இங்க கொண்டு வந்து அத பேக்ல பிளாஸ்டிக் பேக்கெட்ல வச்சு அத ரெண்டு நாள் பிரிட்ஜ்ல வச்சு அது போட்டதுமே அழிஞ்சு போயிடும். அப்படி வச்சுட்டு அதை பண்ணி என்ன பிரயோஜனம்? தங்கத்தினால அபிஷேகம் பண்ணும், ஸ்வர்ணாபிஷேகம், ரத்னாபிஷேகம், இப்படி எல்லாம் அம்பாளுக்கு பண்ணணும். மனசால பண்ணுங்களே, உங்களால முடியலன்னு மனசால பண்ணலாமோன்னு அப்படி விசேஷமாக பண்ணினத்தினால அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்க. வஜ்ர பிரதான தோஷித வஜ்ரிமுகத்ரிதசவினுதசாரித்ரா. அப்படி அடுத்தது இந்த வஜ்ரேஸ்வரிய பூஜை பண்ணினத்தினால்தான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கொடுத்தாளா அம்பாள். இந்திராய வஜ்ரோபி தேவியைவ தத்தா சதுக்தம் பிரம்மாண்டே, இது எங்க பார்த்தீங்க? பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கு. சக்கரஸ்ய ஜலே தப பிரகிருத்தியா, இந்திரன் கழுத்தளவுல ஜலத்தை ஜலத்துல நின்று தபஸ் பண்ணான அம்பாள். அப்பொழுது அம்பாள் பிரத்யேகமே சஜ்ஜலா துத்திதா தேவி, அந்த ஜலத்தில இருந்து உண்டாய் அம்பாள். வஜ்ரம் தத்வா பலத்விஷே, அதுக்கு முன்னால வலன்னு ஒரு ராட்சசன், வலனை கொன்னத்தினாலதான் இந்திரனுக்கு வலாரின்னு பேரு. வலாரின்னு வல்லாரி இல்லைன்னு இதை சொல்றா, அது இல்ல வலன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனை கொன்னத்தினால இந்திரனுக்கு வலாரின்னு பேரு. அந்த வலாரிக்கு பலத்விஷே வஜ்ரம் தத்வா பலத்விஷே புனரந்தர்தே சோபி, அடுத்த கடம் மறைஞ்சு போயிட்டாளாம். கிருதார்த்த ஸ்வர்கமே இவன் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. அந்த பிரம்மாண்ட புராணத்துல உத்தர பாகத்தில் தான் லலிதா சரஸ்வரம் இருக்கு, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அது விசேஷமா சொல்லப்படுறது. ஆகையால் அம்பாளுக்கு வஜ்ரேஸ்வரின்னு. அடுத்தது வாமதேவி, வாமதேவி, வாமதேவின்னு சொன்னா வாமகேஸ்வர தந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த தந்திரத்தினுடைய ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபமே தான். இங்க வாமதேவின்னா என்ன சொன்னார்? வாமோ வனனியோ தேவஹா வாமதேவஹா, எல்லாராலையும் போற்றத்தக்கதான ஒரு தெய்வம். கட்டோபனிஷத்துல சொல்ற பொழுது இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னு, மத்தியே வாமன மாசீனம் விஸ்வே தேவா உபாசதே, எங்க கேட்டா போல இருக்கு. என்ன பண்றது? மத்தியே வாமன மாசீனம், புலன்களுக்கெல்லாம் உள்ள பிராண ரூபமாக அம்பாள் இருக்கா. அந்த பிராண ரூபமா இருக்கக்கூடிய அதனாலதான் சக்தி வருது. உட்கார்ந்த எழுந்துக்க முடியல, எழுந்த உட்கார முடியல, கிடையாது. அந்த மனசுல ஒரு உறுதி, அது யாரு கொடுக்கறது? அம்பாள்னா கொடுக்கற. அப்படிப்பட்டதான் அதனால வாமன மாசீனம் சொன்னதுன்னா வாமதேவி அம்பாள். தம் தேவா அப்ரவன் அயம் வைன சர்வேஷாம் வாமகிதி.
தேவதைகள்லாம் சொன்னாலும் நமக்கு எல்லாம் நடுவுல இருக்கிறது இந்த வாமஸ்வரூபம்.
தஸ்மாத் வாம தேவ
இது ஐதரே யஸ்ருதே ருக்வேதம் சொல்றது.
வாமேன பாகேன ஜீவ்யதி இது அர்த்தநாதீஸ்வரோ வா வாம தேவா.
அம்பாளுடைய இடது பக்கத்துல அம்பாள் இருக்கலாம், பரமேஸ்வருடைய இடது பக்கத்துல அம்பாள் இருக்கார். ஆகையால் இடது பக்கத்துல இருக்கக்கூடியதான அம்பாள் வாமதேவி.
குங்குமோதசங்காசம் வாமாட்சியம் வரவேஷமிருது வஜ்ரமுத்தரமீசஸ்ய பிரதிஷ்டாயாம் பிரதிஷ்டிதம்.
இது சிவபுராணோக்த சதாசிவ வியூகாந்தர்கத மூர்த்தி விசேஷோபி வாமதேவ சத்யோஜாத அப்படின்னு அகோர வாமதேவ அப்படின்னு பல உருவங்கள் இருக்கு. அது அந்த பரமேஸ்வருடைய உருவம் ஒரு உருவத்துக்கு வாமதேவம்னு பேரு. அந்த வாமதேவிய சாமான்னு ஒண்ணு இருக்கு, சாமாவளியே பல சாமாக்கள்ல வாமதேவிய சாமான்னு உண்டு. அதை உபாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வாமதேவிய சாமா அந்த வாமதேவ ஸ்வரூபமா பரமேஸ்வரர் குங்குமோத சங்காசம். அவருடைய தியான ஸ்லோகம் என்ன, செம்பஞ்சி குழம்பு இருக்கா அது மாதிரி ஒரு ஸ்வரூபம். வாமாட்சியம் வரவேட்டது வேடர் போன்ற வேஷத்துல இருக்கார். வக்ரமுத்தர மீசஸ்யா அது வடக்குல இருக்கக்கூடியதான பரமேஸ்வருடைய முகம் இருக்க, ஈசானம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு இருக்கக்கூடியதான முகங்கள்ல ஒரு முகத்துக்கு வாமதேவம்னு பேரு.
பிரதிஷ்டாயாம் பிரதிஷ்டிதம் இது சிவபுராணோக்த சதாசிவ வியூக அந்தர்கத சதாசிவ கூட்டத்தில் சேர்ந்தவர் மூர்த்தி விசேஷோபி வாமதேவா தேயம் வாமா சுந்தரி சசா தேவி அழகான ஸ்வரூபம். இல்ல
வாமான்னு சொன்னா கர்மபலம், அவாவால் என்னென்ன கர்மா பண்ணாலோ அந்த தகுந்த பலத்தை கொடுப்பவள்.
வாமா நாம் கர்ம பலானாம் வா தேவி அதித்தான தேவதா.
யாராருக்கு எப்பப்ப எந்த புண்ணிய பாபம் பாபம் வரணுமோ பலம் வரணுமோ அத்தனையும் கொடுத்துருக்கிறார். ஆகையால் புண்ணிய பாப கர்ம பல பிரதாத்திரி அம்பாளுக்க வாமானது. ஆகையால்
இது வாமானாம் கர்ம பலானாம் வா தேவி அதித்தான தேவதா.
இந்த அர்த்தமாச்சா? அதுக்கப்புறம்
வாமாச்சாரே ரதா வாமா.
இப்ப மேல அம்பாளுடைய சம்பிரதாயத்துல பல ஆச்சாரங்கள் உண்டு. நீங்க பண்ணக்கூடியதான ஆச்சாரத்துக்கு சமயாச்சாரம் உண்டு, அது வைதிக ஆச்சாரம். வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்டதான ஆச்சாரம். இது இல்லாம கவுளாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் தியானம் பண்றது. அப்படி உத்தர கவுளக்கால் தட்சிண கவுளாலும் அப்படி இல்ல. அது இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடியதான மனுஷியாலும் பல பூஜை பண்ற பாருங்க, கண்ணப்ப நாயனார் இருந்தார். அதே போலயே நிறைய அம்பாளை பூஜை பண்ணக்கூடியதானவள் மாம்சாதிகளையும் மற்ற பதார்த்தங்களையும் நிவேதனம் பண்ணக்கூடியதான் அவா பறக்க அனுபவிக்கக்கூடியதான பதார்த்தங்கள். அதனாலேயே பகவான் துஷ்டி பண்ணி வச்சார். அப்படிப்பட்டதான ஆச்சாரத்துக்கு வாமாச்சாரம் இருந்து அதுலயும் அம்பாள் சந்தோஷத்தை அடைகிறாளாம். ஆகையா
வாமாச்சாரே ரதா வாமா பூஜகோ திபவேத் வாமா தன்மார்க்கே சததம் ரமஹ ரதா
இது காளிகா புராண வச்சனாத். அதனால்தான் காளி மாதாவுக்கு பலி கொடுப்பா. அது என்ன இதெல்லாம் பலி கொடுக்கறாளே சார், நியாயமா தப்பானார் நீங்க இப்படி இருக்கு. அவ என்ன கேட்கணும்னா இந்த பிராமணாள்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரிசாரம் தான் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ண. அது எப்படி வரும் சரி அம்பாளுக்கு நைய அம்பாள் அம்பாள் அவளை காப்பாத்த மாட்டாங்க அவன் என்ன அவாவா எண்ணத்துல அவா வாண்டிய சுரூபம். ஆகையால் வேற என்ன மனசுல அபியந்தர உலத்தி மாத்திர ரசிகா பாக்கியான பெற்றையா சஸ்வாமி மம தெய்வதம் ததி கரோ நாம் நாபி நாம் நாயதே. அம்பாளுடைய சுரூபம் உங்க மனசுல இருக்கிற பக்திய பாக்கற, உங்க மனசுல இருக்கிற ஸ்ரத்தைய பாக்கற. வெளிவேஷங்கள் போட்டுன்றது அத கவனிக்கிறது இல்ல, உள்ளூர பக்தி இருக்கா அத பார்த்து அப்படி சந்தோஷப்படுது. அதனாலதான் அக்கத்ரோண பிரபிருதி குசுமை அர்ச்சனம் தே விஜயம் இருக்கும் புஷ்பத்தை சுவாமிக்கு போடுறேன். அதுல ஏதாவது வாசல் இருக்கா, நல்ல மல்லி புஷ்பம் சம்பங்கி புஷ்பம் அத தலையில வச்சிருந்தோம் இருக்கும் புஷ்பத்தை போடுங்க. அதோட மட்டும் இல்ல தும்பப்பூ பகவானுக்கு ஏதாவது வாசல் இருக்க அத பூஜை பண்ணுவோம். ஆனா என்ன விவகாரம், அதோட பில்லு அது ஒண்ணும் விலையே கிடையாது, வெளியில அப்படி இருக்கும். அதை எடுத்து பகவானுக்கு கணபதிக்கு பூஜை பண்றேன். சந்தோஷம் இல்லையா பகவான் அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை ரத்தனம் தேவி தேயம் அப்படின்னு எதை வச்சாலும் நீங்க இதுதான் வேணும் அது வேணும்னு கேட்கல சுவாமி. பக்ரம் புட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி
ததகம் பக்தி பரதம் அத்னா நிப்ரய தத்மனா அப்படின்னு பக்தியினால நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற பகவானுக்கு இதெல்லாம் வேண்டியது இல்லையோ அப்படின்னு சக்கர பொங்கல் வாங்கி நல்லா பண்ணி நீங்க சாப்பிடுறது பகவானுக்கு என்னென்ன ஒண்ணுங்க ஒரு பிஸ்கட்டை நைவேத்தியம் பண்றது இப்படி நியாயமா அவையா நீங்க எதை சாப்பிடுறோம் அதை நைவேத்தியம் பண்ணுது அப்படி விசேஷமாக அந்தந்த ஆச்சாரங்களோடு கூடி இருந்து அந்த பக்தியோடு இருந்து அவளையும் காப்பாரு அதுக்காக நீங்க அந்த பக்கம் போகப்பட்டது எல்லாம் ரைட்டு தானே அப்படின்னு வரவாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நானும் சாப்பிடுறேன்னு ஆரம்பிக்கப்படாது யாரார எதை ஒத்துக்கொண்டாலோ அவளுடைய குரு என்ன ஆச்சாரத்தை சொன்னாரோ அப்படிப்பட்ட ஆச்சாரம் அதே போல வைதிகாச்சாரமா இருக்கிறது சர்வசிரேஷ்டம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம் கேசாம் தேவி உக்தந்த தேவி புராணே வாவம் விருத்த ரூபம் தோ விபரீதம் துபியதே வாமேன சுகதா தேவி வாமதேவி ததஸ்மிருதா இது ஒண்ணு இந்த வாமான்னு சொல்றதுக்கே தந்திர ரூபமா இருக்கிறவள் வாமகேஸ்வரி தந்திர ரூபமாக என்ன ஸ்ரீமத் பாகவதமே மகாவிஷ்ணு ஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபம் வேற ஒண்ணும் இல்ல ஸ்ரீமத் பாகவதம் தான் அதை தொட்டா போறோம் ராமனுடைய ஸ்வரூபம் வால்மீகி ராமாயணம் அந்த வால்மீகி ராமாயண புஸ்தகம் ஆத்துல இருக்கணும் ரெண்டு புஸ்தம் போட்டு வைக்க போறோம் அதே போல அம்பாள் என்ன பண்ணிருக்காரா அந்த தந்திர ரூபமா இருக்கா அது சும்மா புஸ்தகத்துல வச்சு நமக்கு ரெண்டு புஷ்பம் போட்ட நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அம்பாள் உங்களுக்கு புரியும்படி பண்ணி கொடுப்பாங்க அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் ஆகையால் வாமதேவி அதுக்கப்புறம் வயோவஸ்தா விவர்ஜிதா வயோவஸ்தா விவர்ஜிதா மனுஷாளுக்கு வயசு அஞ்சு வயசுக்கு இருந்தா அதுக்கு பாலகா பாலிகா பால்யம்னு குரந்தண்ணில இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் பாலாள் சம்ஸ்கிருதத்துல பாலிகா பெண் குழந்தையா இருந்த அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் பௌகண்டம் ஆறுல இருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் குமாரன்னு பேர் பதினாறு வயசு வந்துச்சுன்னா வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அவனுக்கு யௌவனம்னு பேர் பதினாறுல இருந்து முப்பது வரைக்கும் வச்சுப்போமா பரவாயில்ல வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன மத்தியம வயசு அறுபது தாண்டிட்டு என்ன கிழக்கட்டை ஜெரானு இது முன்னால இருக்க கொள்கைதான் இவைகள்லாம் வயசு அதுக்கு முன்னால அவஸ்தைகள் ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா சுசுப்தி அவஸ்தா மூர்ச்சாவஸ்தா மரணாவஸ்தா இப்படின்னு அவஸ்தைகள் இத இப்படி மூர்ச்ச மரணம்னு சொன்னா இல்லைன்னு துரிய அவஸ்தா துரியாதீதா அவஸ்தா அப்படின்னு சொல்றது என்ன ஒரே தான் அப்படி சொன்னேன்ல என்ன சார் இது நன்னா இஷ்டமும் இல்ல இப்படி சில அவஸ்தைகள்லாம் சொல்லிருக்கா மனுஷாளுக்கு அது பிரசித்தமா இருக்கு ஆனா அம்பாளுக்கு ஒரு வயசும் இல்ல ஒரு அவஸ்தையும் இல்ல இந்த வயசு இல்லைங்க நித்ய எவ்வனா சொல்லிருச்சு நித்யா நித்ய எவ்வனா சதா சோடச வருஷக்கு பதினாறு வயசு தான் அதுலயும் என்ன சொன்ன எவ்வளவு பதினாறுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கே சார் முப்பது டாப் ரெண்டு வச்சுக்கலாம் இல்ல இல்ல லோயர் ரெண்டு தான் விவகாரம் பிளட் டெஸ்ட்க்கெல்லாம் போனா அவன் லோயர் ரெண்டு தான் ஒத்துக்கிறான் பரவாயில்லையே இந்த ரேஞ்சில இருக்க ரேஞ்சுக்குள்ள கடையர்கள் முதல் கீழேதான் இருக்கணும் அவனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது குடுக்கல அவருக்கு உங்களை மட்டும் எப்பொழுதும் சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி இங்க என்ன சதா தொடச வரிசைக்கு பதினாறு வயசுல இருந்தா இந்த உடம்புல ஒரு சக்தி இருக்குமோ ஒரு சரீரத்துல அழகு இருக்குமோ மனசுல ஒரு திரும்ப இருக்குமோ எந்த காரியத்தை நான் பண்ணுவேன்னு எனக்கூடியதான தைரியம் இருக்குமோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாள் ஆகையால் அம்பாளுக்குண்ட கைசோராதி வயோ விசேஷாணாம் அவஸ்தா விவர்ஜிதா இப்படிப்பட்டதான அவஸ்தைகள் இல்லை சதா தனத்வாத் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுவரைக்கும் அடுத்தது வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா பிறகு 471வது ராமா சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினி சித்தேஸ்வரி சித்தா இந்த நம்ம நடுவுலயே இருந்துட்டு நம்ம மாதிரியே சிரமப்பட்டு வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்து இப்பிறவியிலேயே நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன்னு ஹட்டாத்காரமா உட்கார்ந்துட்டு தபஸ்து பண்ணி குரு ஆராதனம் பண்ணி இந்த ஜென்மாவிலேயே சித்தி அடைஞ்சவாளுக்கு சித்தாளுது அந்த சித்தாள்ல சில பேர் கோரக்ஷ நந்தநாதர் மத்யானந்தநாதர் இப்படிப்பட்டவாள்லாம் முன்னால் இருந்தாள் அவளுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருந்த அவளை காப்பாத்தினவள் சித்தமா சித்தேஸ்வரி கோரக்ஷ பிரபுதானாம் பிரபுகானாம் சித்தானாம் ஈஸ்வரி சுவாமினி ஏதன்னாம் நைவ காசியாம் பிரசித்தா. அதேபோல காசியில் இருக்கிற அம்பாளுக்கு சித்தேஸ்வரின்னு பேர். அதே மாதிரியே ஆழ்வார்கள்லாம் இருந்தா விஷ்ணு பக்தர். பரமேஸ்வரத்துல சிவ மற்றவர்கள்லாம் இருந்தா இவாளுக்கெல்லாம் நாயன்மார்கள் பேர். இப்படிப்பட்டவாள்லாம் சித்தாள் தான். அந்த சில சித்தாள் இருக்கா அவ பேரே தெரியாது நமக்கு. அவளை சித்தாள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. அவளுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியாது, அவளுடைய காரியத்தை பார்த்தா தான் தெரியும். தாங்க முடியாத வியாதி வந்திருக்கும். அவன் 20 வருஷமா கட்ட பண்ணிருக்கான். அவர் என்னமோ ஒரு சின்ன ஒரு இலைய பிச்சு அவர் கொடுப்பார். என்ன இலை ஒண்ணும் தெரியும், பிச்சு கொடுப்பார். அடுத்த நாள் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்ப அவர் கூட்டு வாங்கலாம், டாக்டர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் கண்டுபிடிச்சார் தானே, அவர் என்ன கொடுத்தார்னு அவருக்கே ஞாபகம் இருக்காது. அந்த பொருள் இல்ல, அவருடைய சித்தியில இருக்கு. அவர் பண்ணிதான் சித்தியில இருக்கதா அந்த பொருள். சும்மா உங்களுக்காக ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், அந்த மண் எடுத்து சாப்பிடுன்னு முதல்லயே ஒரே ஸ்டோனுங்கிறான், கிட்னி ஸ்டோன். அவனுக்கு இந்த மண்ணை கொடுத்து சாப்பிடறது என்னடா ரொம்ப இருந்தாலும் என்ன குறைஞ்சு போறது. அது அனிமா மகிமா செய்வ கனிமா அலகிமா ததா பிராப்தி பிராகாமியமீ சித்தம் வசித்வஞ்ச அட்ட சித்தய. அத்தனை சித்திகள் அவளுக்கு தாசாலா இருக்கலாம். அப்படிப்பட்டதான சித்தியை அளிப்பவள் சித்தேஸ்வரி. காசியில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இந்த சித்திகள்லாம் எங்கிருந்து சார் கிடைக்கிறதுன்னு ஒண்ணும் இல்ல, பஞ்சஸ்ரீ மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே கிடைக்கும். சித்த வித்யா ஆயால் இந்த விஜய்க்கு என்ன பேரு? சித்த வித்யா சித்தா ததா வித்யா சித்த வித்யா. அதையேவ பஞ்சதஸ்யாஹ சித்தாரி சக்கர சோதா நாஸ்தி சித்தம் காதிமதே. ஒரு மந்திரத்தை ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கணுமே, ஆனால் இந்த மந்திரமானது இந்த ஜென்மாவில அவளுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஜாதகத்துல சில விவகாரம் அதை பார்க்க தெரியணும். போன ஜென்மாவில சித்த மந்திரம் சாத்திய மந்திரம் அரிமந்திரம் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. போன ஜென்மாவில என்ன பண்ணிருப்பா, இத தொட்டே இருக்க மாட்டேன், இந்த பக்கமே வந்திருக்க மாட்டான். அப்படி இருந்தா அவளுக்கு நூத்தனமா இருக்கும். ஆனா போன ஜென்மாவில கொஞ்சம் வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறம் என்னமோ கோபம் வந்து விட்டுட்டு இருப்பா. அவளுக்கு இந்த ஜென்மாவில மறுபடியும் எடுத்து சொன்னா இந்த ஜென்மாவில அவளுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து உபதேசம் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவா, போன ஜென்மாவில மந்திரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துல எது பண்ணப்படாதோ அதை பண்ணி குருவுக்கு அபகாரம் பண்றது அம்பாளுக்கு வெய்யறது இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. பாபம் தான் தெரியாது, அதுக்கு அரிமந்திரமா மாறிவிடும். இதெல்லாம் யாராருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குருவானவர். அதான் சித்தாரி கோஷ்டம். எந்த மந்திரம் சித்தியே ஆகும், எந்த மந்திரமானது சித்தியே ஆகாது, இவைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணணுமா. அப்படி பண்ணக்கூடியதான குரு கிடைக்கிறதும் கஷ்டம், அது பண்ணி நம்ம சிரம பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனா பஞ்சதிசி மந்திரத்துக்கு இந்த கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த மந்திரமானது இந்த ஜென்மால நாம சின்சியரா பண்றவாளுக்கு அது பலத்தை கொடுக்கும்படி நான் அனுகிரகம் பண்றேன்னு பண்ணிருக்கா. நம்ம இத தந்திரராஜத்துல சொல்லிருக்கேன். நித்யானாம் காதிமத்தேன தந்திரராஜ தந்திரத்துக்கு இன்னொரு பேர். நித்யானாம் சித்த மந்திரத்வாத் நாவேக்யாஸ்து அசங்காதய அப்படின்னு இப்படிப்பட்டதான சந்தேகம் வேண்டாம். சார் ரெண்டாவது நாம சித்த வித்யா, அப்புறம் சித்த மாதா மூணாவது நாம சித்தானாம் மாதா ரக்ஷகத்வாது. நம்ம ஆத்துக்குள்ள இருக்கோம், ராத்திரி படுத்துக்கிறோம், கண்ண கதவு எல்லாம் பூட்டி படுத்துக்கிறோம், வெயில்ல ரொம்ப சிரமப்படுத்தாம குழுக்கமா இருந்தா ஏசி போட்டுக்கிறேன், அதே போல ஃபேன் போட்டுக்கிறேன், ரொம்ப குளிரா இருந்ததுன்னா ஹீட்டர் போட்டுக்கிறேன். இத்தனை உங்களுக்கு வேண்டி இருக்கு. அங்க காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா பார்த்தாலும் சித்தாள். கண்ணை மூடி இருந்தா புலி வந்து அடிச்சிருக்க என்ன பண்றது, இல்ல தேம்போ பாம்போ தேடோ வந்து கடிச்சா என்ன பண்ணுவார், ஏதாவது கேர் பண்றாளா? குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா? ரமண பகவான் மாமரத்தோரன்னு அதுல மாம்பழத்தோரன்னு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த எச்சம்மான்னு ஒரு அம்மா, அந்த பேர் பரவ மத்தியானம் அன்னத்தை எடுத்துன்னு போற. இவர் உடம்புல 7 தேள் ஓட்டிட்டு இருக்கான். அந்த நடுங்கி போயிட்டான். அந்த மாதிரி அவ்வளவு பயம். அப்ப ஏன் பாப்பா சாமி இப்படி இங்க போய் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு, நான் இங்க வரல, அதனுடைய வீட்டுல நான் வந்திருக்கேன், அதெல்லாம் இங்க இருக்கேன், நான் தான் இங்க வந்திருக்கேன். ஆகையா நீ ஒண்ணு சொல்லாதீங்க, அது பாட்டுக்கு நம்ம அசையாம இருந்தா ஒண்ணு தெரியாது. நீங்க அசைஞ்சீங்கன்னா ஓஹோ இது ஒரு பிராணின்னு அதுக்கு தெரியும். அசையாம இருந்தா அது ஏதோ கல்லு இருந்தா அது பாட்டுக்கு போறது. அப்படி நம்மளால இருக்க முடியுமா? கொசு வந்து உட்கார்றதுக்கு முன்னால அடிக்கிறேன் சார், அதுக்கு எலக்ட்ரோபிகேட் பண்ணிவிடுறேன், அதுக்கு ஒரு பேட் வச்சுண்டு அந்த கொண்டுண்டே இருக்க. இது மாதிரி ஒரு சின்ன ஷாக் அடிச்சா எப்படி இருக்க மனுஷனுக்கு? பிராணன் போன்ற அளவுக்கு அதை எலக்ட்ரோ பண்ணி என்ன வியாபாரம்? அஹிம்சா பரமோ தர்ம திறந்தாரோ இதை வேற சொல்லிட்டு இருக்கான் வாய். அனுஷ்டானம் பண்றமா? அப்படி எதுவா இருந்தாலும் சரி, அப்படி கஷ்டப்பட்டு பகவானுக்காக தியாகம் பண்ணின பக்தால் பாகவதால இருக்க அப்படிப்பட்டவாள காப்பாத்துறாளா? அம்பாள் எப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்ன நம்பின அவளுக்கு யோகக்ஷேமம் வஹம் யஹம், அவளுக்கு என்னென்ன வேணுமோ நான் தான் காப்பாத்துறேன். இந்த ஒரு கருணை யாருக்கு வரும்? அதனாலதான் அம்பாளுக்கு சித்த மாதா, சித்தானாம் மாதா, சித்த மாதா ரட்சகத்வாத். அதுபோல யசஸ்வினி, புகழோட கூடினவள். யசோ அஸ்யாஸ்தி யசஸ்வினி அஸ்மாயா மேகாத்ரஜோ வினி அப்படிங்கிற சூத்திரத்தினால நிப்ரத்தியம் வந்து கஸ்ய நாம மகத்யசா அப்படின்னு சுத்தி சொல்றது. மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது புகழ் இருக்கணும். ஏதோ அவரும் வாழ்ந்தாண்டா சார், வாழ்ந்தில்ல, பத்து பேர் நினைச்சுக்கணும் இப்படி ஒரு மகாத்மா இருந்தார். இப்போ அப்பயிலேஷன்னா வித்வான்கள்லாம் நினைக்கிறாளோ இல்லையோ, அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் ஒரு பிரதிபை இருக்கணும். நம்ம முன்னோர்கள் இப்படி இருந்தா சார் அப்படின்னு பின்னால இருக்கிற சொல்ல வேண்டாமா? அப்ப பேர எடுக்கிறதுக்காகவே ஒருத்தன் பிறந்திருக்கான், எடுக்கிறது நாசம் பண்றதுக்காக இல்ல. அவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். அதே மாதிரியே இவரும் நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அனுகிரகத்தை கொடுக்கிறவர் அம்பாள். ஆகையால் யசஸ்வினி, இப்படி சித்தேஸ்வரி, சித்த வித்யா, சித்த மாதா, யசஸ்வினி, இது வரைக்கும் பார்த்தோம். இது மேல வரக்கூடியதான ஒரு 60 நாமக்கள். இந்த யோகினி அம்பாளுடைய யோகினி மந்திரத்தை சொல்லக்கூடியதான விசேஷமாக 60 நாம இதுல இருந்து ஆரம்பிச்சு வர போறது. இத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.